நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது. நேற்று 3 கேள்விகள் வந்திருந்தன, அந்த 3 கேள்விகளுக்கும் இன்று பதில் காண முயற்சிப்போம் பாபாஜி பெரம்பொருள் அருளினால். முதலாவது கேள்வி, ஒரு கிரியா சாதகரிடமிருந்து, நான் இப்போ சில வருடங்களாக கிரியா தீட்சை பெற்று கிரியா சாதனை செய்கின்றேன், கிரியா வழிகளை பின்பற்றுகின்றேன். தற்போது உங்களுடைய சத்சங்கம் மூலமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் தொடர்ந்து கேட்கின்றேன். என்னில் ஒரு மாறுதல் எனக்கு தெரிந்திருக்கின்றது, பெரிய மாறுதல், அதை பகிர விரும்புகின்றேன். அதை பற்றிய மேலதிக விளக்கம் தருவீர்கள் என்றாலும் மிகவும் நன்று என்று சொல்லி எழுதியிருக்கின்றார். அவருடைய மாறுதல், அவர் என்ன எழுதியிருக்கின்றார் என்றால், நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் பணம் இருக்கின்றது, அதாவது எனக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு காலமும் அந்த பணத்தை நான் மற்றவர்கள் முடியாதவர்கள், இயலாதவர்கள் தொண்டு என்ற முறையில் கொடுக்க வேண்டும் என்று மனதினால் யோசிப்பேன், ஆனால் செயலினால் செய்யவில்லை முழுமையாக. அங்காங்கே எனக்கு துன்பம் வரும்போது மாத்திரம் ஏதாவது தொண்டு செய்தால் என்னுடைய துன்ப நிவாரணம் கிடைக்கும் என்று மாத்திரம், அந்த நேரத்தில் மாத்திரம்தான் நான் அதை ஏழைகளுக்கா அன்னதானத்திற்கா அல்லது கோயில் உண்டியலில் தான் கூடுதலாக போடுவது வழக்கம். ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டவுடன் தான், இது எவ்வளவு அற்புதமான யோக கலை பாபாஜியினால் தரப்பட்டது, அதுவும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டதன் பின் தான் அது சிவ யோகத்திலிருந்து வந்த யோகக்கலை என்பது முழுமையாக உணர்கின்றேன். அதிலிருந்து கடந்த சில மாதங்களாக என்னுடைய தொண்டு என்பது சிறிது சிறிதாக கூடிக்கொண்டு வருகின்றது. அது மனதளவில் முழுமையாக நின்று விடாமல், அது நீங்கள் சொன்னது போல் உடலிலும் என்னுடைய செயலிலும் வருகின்றது. அதாவது முக்கரணங்களாலும் நான் அதை உணர்கின்றேன், ஆனால் அதில் முழுமையாக செல்கின்றேன் என்பது அல்ல, ஆனால் தொடங்கிவிட்டேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு இந்த விடயத்தை என்னுடைய உயிருக்கு அதை உணரக்கூடிய, சிறிதளவாவது உணரக்கூடிய பக்குவத்தை இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தந்திருக்கின்றன. அதற்கு நான் முதல் கண் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி, அதைவிட மேலும் ஏதாவது இந்த முறையில் என்னை போல் இருக்கும் சாதகர்கள் மேல் வரும்போது வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் தந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு பெரிய பந்தியே எழுதி அனுப்பியிருந்தார். அதை நான் மனமனம் செய்து உங்களுக்கு இப்போது தந்திருக்கின்றேன். ஆகவே இவர் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட சில அடிப்படை விடயங்களை எடுத்து பார்த்து அந்த நிலையில் இருக்கும் சாதகர்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் உதவும் வகையில் அதை பார்ப்போம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் தரப்பட்டவை எல்லாம் எங்களுடைய வினையை கழிப்பதற்காக தரப்பட்டது என்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். அறிவு நிலையில் என்று வைத்துக் கொள்ளுவோம், செயலுக்கு போய் போகாவிட்டாலும் பலரும். ஆகவே இங்கு தரப்பட்டது முழுக்க இறைவனால் தரப்பட்டது, அதுவும் ஒரு நோக்கத்திற்காக தரப்பட்டது. ஆனால் அதை விடுத்து நாங்கள் நான் எனது என்ற நிலையில் இருந்து கொண்டு அதை எங்களுடையதாக்கி வைத்து கொண்டிருப்பது தான் இதற்குரிய காரணம், அதை வெளியால் விடாமல் தடுப்பதற்கு. ஆகவே அந்த காரணத்தை அறிந்த பின் இது எங்கிருந்து வந்தது, ஏன் இங்கு இருக்கின்றது, எங்கே போகப் போகின்றது, இந்த மூன்று இடத்திலும் வைத்து பார்க்கும்போது இந்த அறிவுத்திறன் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பாபாஜியின் கிரியா யோகத்தில் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி அடிப்படை கருத்துக்களை வைத்து எங்களுக்கு இப்போது சிறிது அறிவு துளக்கம் ஏற்படுகின்றது. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஒரு இடத்தில் இதை பற்றி சொல்லி இருக்கின்றார், நாங்கள் ஐந்து வேள்விகளை செய்ய வேண்டும் என்று. வேள்வி என்று சொன்னால் செயல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஐந்து வேள்விகளும் என்னவென்றால், அவர் ஒரு லெக்சரில் சொல்லி இருக்கின்றார், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்தவற்றை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதை நான் எனது என்று வைத்திருக்காமல் கொடுத்து விடுவதுதான் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பதிஞானத்தை நோக்கி செல்வதற்கும் வினைகளை மேலும் சேர்க்காமல் இருப்பதற்கும் உகந்தது என்று கூறுகின்றார். இந்த ஐந்து முறைகளையும் இன்று கூறிவிடுகின்றேன். பேராசிரியர் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து சொன்ன ஐந்து முறைகள். முதலாவது, நாங்கள் எடுத்ததற்கு எங்களுக்கு இவையெல்லாம் இந்த பொருளுலகம் கிடைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு இந்த உடலில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய அனுபவங்களை எடுத்து எங்களுடைய வினைகளை முடிப்பதற்கு முதலாவதாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். அதான் முதலாவது வேள்வி. அந்த பரம்பொருளுக்கு எங்களை பொறுத்தவரையில் சத்குருவுக்கும் நன்றி சொல்வோம். ஆகவே அந்த நன்றி இறை வணக்கமாகவும் இருக்கலாம், வழிபாடாகவும் இருக்கலாம். அந்த எந்த முறையிலும் நீங்கள் அந்த நன்றியை இந்த உடலில் தெரிவிக்க வேண்டும் இறைவனுக்கு. அது முதலாவது வேள்வி. இரண்டாவது வேள்வியை என்ன சொல்கின்றார் என்றால், அருளாளர்களால் தரப்பட்ட ஞான நூல்களை படித்து அந்த படித்ததிலிருந்து அந்த படித்ததுடனே அதை நிறுத்தாது, அதை கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும். ஆகவே வாழ்க்கை முறையை அருளாளர்களின் நூலில் சொன்னபடி வாழப் பழக வேண்டும் என்பது இரண்டாவது வேள்வி. மூன்றாவது வேள்வியாக சொல்கின்றார், எங்களுக்கு இந்த உடலை தந்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், பெற்றோர்களுக்கு. ஆகவே அதுவும் ஒரு கடமையாக ஒரு வேள்வியாக செய்யப்பட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அது மூன்றாவது வகையாக நாங்கள் எடுத்ததை திருப்பி கொடுக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு. நான்காவது வழியாக என்னவென்றால், பிறருக்கு உதவி செய்தல் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதுதான் முழுக்க முழுக்க தொண்டு. அந்த பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நாங்கள் என்னத்தை எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து எடுத்தோமோ அதை நாங்கள் மீண்டும் சமுதாயத்திற்கு கொடுக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஐந்தாவதாக, இந்த உயிரினங்கள் எல்லோருக்கும் உதவுதல், அது என்ன உயிரினமாகவும் இருக்கலாம். இதுதான் நாங்கள் இயற்கையில் இருந்து என்னத்தை பெற்றோமோ அதை நாங்கள் மீண்டும் இயற்கைக்கே கொடுக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் இந்த ஐந்து வேள்விகளையும் அடிப்படையாக எல்லா உயிர்களும் ஆன்மாக்களும் செய்ய வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே பெரும்பாலானோர் நாங்கள் இந்த ஐந்து விடயத்தையும் செய்ய தொடங்கிவிட்டோம் என்பது உண்மை. ஆனால் அதில் நாங்கள் வளர வேண்டும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு இந்த ஐந்தில் ஒன்றை அவர் விளக்கமாக கொடுத்திருந்தபடியால் மிகுதியை இன்று கொடுத்திருக்கின்றேன். அவர் கொடுத்தது இந்த அருளாளர்களின் ஞான நூல்களை படித்தபடியால் படிக்கவில்லை, கேட்டபடியால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து தனக்கு அந்த நிலை இப்போது ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி சந்தோஷப்படுகின்றார். அதே போல்தான் மிச்சய நான்கு விடயங்களிலும் நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் வளர வேண்டும். இந்த நான்கு வேள்விகளையும் திரும்பவும் பார்த்தால் ஒரு முறை சேர்த்து மற்ற உயிர்களுக்கு உடன் நாங்கள் எங்களுடைய தொண்டு அன்பு தொண்டை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அதை எங்களை குடும்பத்திலிருந்து மற்றைய உயிரினங்களை நோக்கி செல்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் மற்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் இந்த வேள்வியை செய்ய வேண்டும், அந்த கடமையை செய்ய வேண்டும். மூன்றாவதாக அருளாளர்களிடமிருந்து பயின்றவற்றை ஞான நூல்களிலிருந்து தெரிந்தவற்றை வைத்து எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நான்காவதாக இயற்கையில் இருந்து கிடைத்த சக்தி, அதாவது இயற்கையில் இருந்து கிடைத்தவற்றை நாங்கள் இவற்றின் மூலம் மீண்டும் இயற்கைக்கு கொடுப்பதாக, இயற்கை என்றால் இங்கு இருக்கும் உயிரினங்களுக்கு கொடுப்பதாக நாங்கள் அதில் இறங்க வேண்டும். ஐந்தாவதாக இந்த இறை வழிபாடு, அதான் இறுதி, அதான் தொடக்கமும் முடிவும், இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஐந்து வேள்விகளையும் செய்யும்படி பேராசிரியர் அவர்கள் ஞான நூல்களிலிருந்து ஒரு சொற்பொழிவில் அதை கூறியிருக்கின்றார். அதை இந்த அன்பருடைய கேள்விக்கு சான்றாகவும் அவரை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்குமாக அதை இங்கு கொடுக்கின்றேன். அது முதலாவது கேள்வி வந்தது. அடுத்த கேள்வி வந்தது என்னவென்றால், இன்னொரு அன்பருடைய கேள்வி, நூல் அறிவால் மாத்திரம் நாங்கள் பதிஞானம் அடைந்து விடலாமா? அதாவது நீங்கள் இப்போது சொல்லும் செய்யும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுக்குரிய சைவ சித்தாந்த எங்களுடைய சத்சங்கத்தை கேட்டு வருகின்றேன், அறிவுத்திறன் துலங்குகின்றது என்று உணர்கின்றேன், இதன் மூலம் சென்று கொண்டிருந்தால் பதிஞானம் எனக்கு கிடைத்து விடுமா, அல்லது அதில் மேலதிக விளக்கம் நான் எதுவும் தவற விடுவேனே அதாக இருந்தால், ஏனென்றால் நான் இதை இப்போதுதான் முதல் தடவையாக என்னுடைய வாழ்க்கையிலேயே கேட்டு வருகின்றேன், எனக்கு அதற்கு முன் பெரிய அறிவுத்திறன் இருந்ததல்ல என்றபடியால் உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன சொல்லு சரியான சொல்லா, அதன் மூலம் நான் பதிஞானத்தை அடைந்து விடலாமா, அல்லது அதை விட வேறு விடயங்களும் செய்ய வேண்டுமா என்ற ஒரு ஆரம்ப கேள்வி போல் கேட்டிருக்கின்றார். இதை நாங்கள் பல தடவை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அனாதி பொருட்கள் யாவன? பாசம், பதி, பசு, பாசம். ஆகவே இங்கு ஞானம் என்று சொல்வது பதிஞானம். இந்த பதிஞானத்தை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் இரண்டு நிலைகளை கடக்க வேண்டும் என்பதே, ஒன்று பாசம், மற்றது பசு. அதாவது பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் கடந்த பின்தான் பதிஞானம். அதுவும் பதிஞானத்திற்குள் செல்வதற்குத்தான் அந்த வகை. அதன் பின் பதிஞானத்தில் இருந்துவிட்டால் அந்த பதிஞானம் கிடைப்பது இறைவன் கொடுத்தாலே தவிர அது கிடைக்காது. அது இறைவன் அந்த நேரத்தில் நீங்கள் பக்குவப்பட்ட நிலையை அடங்கும் போது அதை உங்களுக்கு கொடுப்பார் என்பது சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த நிலையில் இந்த மூன்று நிலைகளையும் வைத்து பார்ப்போமாக இருந்தால், பரஞானம், அபரஞானம் என்று சொல்லுவோம் பாச நிலையில் செல்வதை, பரஞானம் என்று சொல்லுவோம் பசு நிலையில் நாங்கள் மேல் வருவதை, பதிஞானம் என்று சொல்லுவோம் பதி நிலையில் நாங்கள் அடையும் ஞானத்தை. ஆகவே இவற்றை வைத்து பார்க்கும் போது இந்த அன்பருடைய கேள்விக்கு முதலாவது நிலையான அபரஞானம் என்று சொல்வோம் அல்லது பசு ஞானம் என்று சொல்வோம், இந்த நிலையை தருவதுதான் சாஸ்திர நூல்கள், நூலறிவு. அதை ஆராய்ச்சி அறிவு என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதுக்கு அடுத்த நிலை பசு ஞானத்திற்கு போக வேண்டுமென்றால் நீங்கள் அந்த ஆராய்ச்சி அறிவை அனுபவ அறிவாக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். அதுதான் இரண்டாவது நிலை. அதை பசு ஞானம் என்று சொல்லுவோம், அல்லது பரஞானம் என்றும் சொல்லுவோம். இதை இரண்டையும் எடுத்தால்தான் நீங்கள் பதிஞானத்தை நோக்கி செல்லலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இவற்றை என்ன படிகளில், அதாவது என்ன வழிமுறைகளில், வழிமுறைகள் அல்ல, எந்த படிமுறைகளில் நின்று அடையலாம் என்பதைத்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் முறைகளில் எங்களுடைய அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வழிமுறைகளை பார்த்தாலும், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலும் உங்களுக்கு அவை எப்படி வாழப்பட்டிருக்கின்றது, எப்படி நாங்களும் வாழலாம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை நீங்கள் எடுத்தாலும், இந்த ஆராய்ச்சி அறிவு என்று சொன்ன பாச ஞானத்துக்கு சரியை, கிரியை வழிகளும், பசு ஞானமாகிய பரஞானத்திற்கு, அதாவது அனுபவ அறிவுக்கு யோக மார்க்கமும், இறுதியாக பதிஞானத்திற்கு ஞான மார்க்கமுமாக இந்த நான்கு படிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நான்கு படிமுறைகளில் நின்று நாங்கள் அந்த பதிஞானத்தை எட்டலாம் என்றும் சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த மேலதிகமான தகவல்களை இங்கு இன்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, அதுவும் வேறொரு அன்பரிடம் இருந்து வந்த கேள்விதான். அவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஐந்தொழில்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா, அது இந்த 36 தத்துவங்களில் கூட உண்டு. ஆகவே இந்த ஐந்தொழில்களில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் கேட்பது ஒரு சிறு புள்ளைத்தனமான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு சிறு விளக்கம் தந்தால் நன்றாக இருக்கும் என்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில் இறைவன் புரிகின்றார். இதில் இந்த அழித்தல் தொழில் என்பது எனக்கு இன்னும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் என்னை ஆரம்ப மாணவனாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் இந்த அழித்தல் தொழிலை இறைவன் செய்யும் போது ஒடுக்கல் முறை என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். அத்துடன் எங்களுடைய ஆன்மாவை அழிக்கின்றாரா என்பது என்னுடைய கேள்வி. இதற்கு சிறிய விளக்கம் தேவை என்று சொல்கின்றார். அந்த கேள்வி ஆரம்ப கேள்வியாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும், அறிந்து கொண்டு போக வேண்டும். இருப்பினும் அதை அந்த கேள்விக்கு விடையை காண்போம். முதலாவதாக இந்த சைவ சித்தாந்தம் தொடங்குகின்றதே பதி பசு பாசத்தில். இந்த பதி பசு பாசம் என்ற மூன்றும் அனாதியானது, தோன்றவும் இல்லை, அழியவும் இல்லை. அது உங்களுடைய நேரடி பதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆகவே இந்த ஆன்மாவாகிய பசு இந்த அழித்தல் தொழில் மூலம் அழியாது. ஏனென்றால் பதி பசு பாசத்தில் இந்த ஆன்மா அழியாது, என்றும் இருப்பது, அனாதியானது. ஆகவே தோன்றும் பொருட்கள் தான் அழியுமே தவிர என்றும் இருக்கும் பொருட்கள் அழியாது என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை முக்கியமான கருத்து. அதன் வழிப்படி இந்த ஐந்தொழில்களில் இந்த அழித்தல் என்ற தொழில் ஆன்மாவை ஒருபோதும் அழிக்காது. ஆகவே எதை அழிக்கின்றது? உடலை அழிக்கின்றது. ஆகவே இதற்குரிய விளக்கங்கள் நாங்கள் பார்த்திருந்தாலும், மீண்டும் ஒரு முறை இந்த படைத்தல் தொழில் இறைவன் செய்வது எங்களை இந்த ஆணவ மலத்திலிருந்து வெளியால் கொண்டு வருவதற்கு, காத்தல் தொழில் செய்வது எங்களை பாசத்தில் இருந்து அந்த அனுபவத்தை பெற்ற பின் வெளியால் கொண்டு வருவதற்கு, அடுத்ததாக அழித்தலை செல்வது கண்ம மலத்திலிருந்து எங்களை கொண்டு வருவதற்கென்று, இந்த மூன்றும் திட்டவட்டமாக தரப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே ஒரு கேள்வி வரலாம். இது அன்பருடைய கேள்வி அல்ல, நான் சிறிய தகவல்களை தருகின்றேன். இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரலாம், மறைத்தலும் அருளலும் அப்போது என்னத்திற்கென்று. அதுவும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களும் உடலுக்கு உரியவையாக இறைவன் செய்கின்றார். இந்த மறைத்தரும் அருளலும் உயிருக்குரியதாக செய்கின்றார் என்று அது சைவ சித்தாந்தத்தில் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஐந்தொழில்கள் இந்த இறைவனால் எங்களுடைய 36 தத்துவங்களில் செயல்பட்டு கொண்டு வந்தாலும் முதல் 3 தொழில்களும் இந்த உடலை படைப்பதற்கும் உடலை காப்பதற்கும் உடலை அழிப்பதற்கு ஒடுக்குவதற்கும் செயல்படுகின்றது. மறைத்தல் தொழிலும் அருளல் தொழிலும் இறைவன் அந்த ஆன்மாவுக்கு அந்த விடயத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். அதாவது எங்களுடைய கண்ம மலத்திலிருந்து நாங்கள் நீங்குவதற்காக அந்த அனுபவத்தை தன்னை மறைத்து கொண்டு கொடுக்கின்றார். அந்த ஆன்ம கண்ம மலத்திலிருந்து நாங்கள் நீங்கியவுடன் தன்னை காட்டி அந்த அருளலை செய்கின்றார், பதிஞானத்தை கொடுக்கின்றார் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்கு மேலதிக விளக்கம். ஆகவே இந்த 3 கேள்விகளும் தான் இன்று வந்த கேள்விகள். அதற்கு இன்று முடிந்தளவு பாபாஜி பெரம்பொருளின் உதவியினால் விடை கண்டோம். இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் இப்போது சத்சங்கத்தை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம
ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழமை போல் கேள்வி பயிரக்கூடிய சத்சங்களாக அமைந்தது.
சொல்லுங்க, கேட்கவில்லை.
அதாவது பிரபஞ்சத்தில் தரப்பட்ட
உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை இறைவனையா. நீங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணால் சில நேரம் இணைப்பு சரியாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். வீடியோவில் வருகின்றீர்கள், அப்படி இல்லை என்றால் நான் மீண்டும் வருகின்றேன் உங்களிடம். கேட்கவில்லை, அப்படியே இருங்கள். நான் கார்த்திகேயன் ஐயாவிடம் சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்க்கின்றேன். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்தி ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வளமை போல் சைவ சித்தாந்த கருத்திலிருந்து வந்த கேள்விக்கு சரியான ஒரு அற்புதமான ஒரு பதில பாபாஜியினுடைய அருளால கிடைக்கப்பட்டது. நல்ல மாணவர்களை பாபாஜி தேர்ந்தெடுத்து அதை ஊக்குவிக்கிறதா இந்த சத்சங்கத்து மூலமா நமக்கு அறியப்படுறோம். சைவ சித்தாந்தம் எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை நுணுக்கமா அதை புரிஞ்சிருந்தம்மா இந்த கேள்வி பதில கேட்டிருக்காங்க. அது அது கேட்கக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அவங்களுடைய உயிருக்கு கிடைக்கிற வெற்றி. ஏன்னா சைவ சித்தாந்த கருத்துக்கள், இந்த தத்துவ கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா உயிரை சார்ந்த விஷயமா இருக்கும். மனசை தாண்டி உயிரை சார்ந்து ஒரு விஷயம். அந்த அடிப்படையில நல்ல ஒரு சிந்தனையோட அந்த கேள்வியை வச்சாங்க. அதுக்கு அருளால கிடைச்ச ஒரு பதிலாக நமக்கு கிடைச்சது. மேலும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுடைய அழிவுக்கு எட்டின அளவுக்கு கேளுங்க, தெளிவு பெறுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வாழ்க்கையில ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் கருணையோடையும் தர்ம சிந்தனையோடையும் வாழ பாபாஜிய பிரார்த்தனை பண்ணி நம்ம வணங்கி வணங்குவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை ரத்தின சுருக்கமாக மொழிபெயர்ந்தீர்கள் பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. மீண்டும் நான் இறைவனையாவுடன் வருகின்றேன். நீங்கள் உங்களுடைய தொடர்ச்சியை சொல்லலாம், வீடியோ இல்லாமல் ஆடியோவில் சொல்லுங்கள்.
தொழில்நுட்பம் காரணம் சிறைப்பட்டது. இருப்பினும் இதனாலே நம்மளுடைய கேள்விக்கு சுருக்கமாக, பிரபஞ்சத்தில் தரப்பட்டவை எல்லாம் இறைவனால் தரப்பட்டவை என்பதை நமக்கு அறிவித்திருந்தாலும் அறியலாம் என்பதை பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அத்துடன் சைவ சித்தாந்தப்பிரைகள், அதாவது முதலாவது பரம்பொருளுக்கும் சைக்கிளுக்கும் நன்றி அறிவித்தார். இரண்டாவதாக அருளாளரால் தரப்பட்ட ஆன நூல்களை படித்து அதன்படி ஒழுங்குதல் அல்லது நடத்தல். மூன்றாவதாக எமது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல். நான்காவதாக பிறருக்கு உதவி செய்தல், அதாவது தொண்டு செய்தல். ஐந்தாவதாக உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உதவுதல். இந்த ஐந்து முறைகளும் மூலம் சிறந்த விளக்கம் கிடைக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, நூல் அறிவால் மாத்திரம் அறிய முடியுமா என்பது தொழில்நுட்பம் காரணமாக இரண்டாவது கேள்விக்குரிய பதிலை பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஐந்தவர்களை அடித்தல் செய்யும் போது ஆன்மாவை அழிக்கலாமா என்ற கேள்விக்கும், ஆன்மாவாகிய பத்து அடித்தல் தொழிலால் அறியாது என்று தெளிவான பதில் தரப்பட்டது. எனவே இன்றைய சட்சமூகம் மூன்று கேள்வியிடம் சிறப்பான பதில் தரப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. இரண்டாவது கேள்வியை நான் அனுப்பும் போது நீங்கள் மீண்டும் கேளுங்கள், அதற்குரிய பதிலும் கொடுக்கப்பட்டது நன்றாக. நன்றி உங்களுடைய தொகுப்பிற்கு. வீடியோ இல்லாமல் ஆடியோவில் வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய குரல் நன்றாக கேட்கின்றது, அந்த முறைப்படி வாருங்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நமம்.